நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில் சைவ சமய வரலாறு பற்றிய கருத்துக்களை விளக்குகிறார் கே மகாலட்சுமி அவர்கள்.
திருச்சிற்றம்பலம். ஏதேது செய்தாலும், ஏதேது சொன்னாலும், ஏதேது சிந்தித்திருந்தாலும், மாதேவா நின் செயலே என்று இனதருளாளே உணரின் என் செயலே காண்கிலேனே. உலகில் பஞ்சமா பாதங்களும் சமுதாய சீரழிவும் மதக்கலவரங்களும் நிறைந்துள்ளது. இதற்கு காரணம் இளம் வயதில் குழந்தைகளின் மனதில் நல்ல கருத்துக்களையும் பண்புகளையும் விதைக்காததே. ஊடகங்களில் குழந்தைகள் பார்க்கும் வில்லத்தனம், எளியாரை வலியார் தாக்கும் நிகழ்ச்சி போன்றவையும் இதற்கு காரணம். வீர சிவாஜி தன் தாய் கூறிய வீரக்கதைகளை கேட்டே அகிலம் போற்றும் அரசராக திகழ்ந்தார். அன்னையரின் வளர்ப்பும் அறிவும் தான் குழந்தைகளின் மனநலம் மிகும் செல்வமாகும். ஆன்மீக கதைகளும் போதனை கதைகளும் நம் தாய்மொழியாம் தமிழில் அநேகம் உள்ளது. தினம் ஒரு கருத்துமிக்க கதையினை கூறினால் குழந்தைகள் மனதில் பதியும். முன்பெல்லாம் பள்ளியில் மாரல் கிளாஸ் என்று ஒரு வகுப்பு இருந்தது. அதில் போதனை கதைகளை கூறி அதன் நீதியை முடிவில் கூறுவார்கள். குரங்கும் பால் வியாபாரியும் போன்ற கதைகள் சொல்வர். இந்த கதையை அநேகர் கேட்டிருப்பீர்கள். பால் வியாபாரி பாலில் நீர் கலந்து தினந்தோறும் விற்பார். மொத்தமாக விற்ற காசை தலையடில் வைத்து கொண்டு ஒரு ஆற்றின் ஓரத்தில் மரத்தடியில் உறங்கினார். ஒரு குரங்கு மரத்திலிருந்து வந்து பண மூட்டையை தூக்கி கொண்டு மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டது. கண்பிடித்த பால் வியாபாரி குரங்கை பார்த்து தயவுசெய்து மூட்டையை கீழே போட்டுவிடு என்று கெஞ்சி கேட்டார். குரங்கு நிதானமாக மூட்டையை அவிழ்த்து வியாபாரியிடம் ஒரு காசு, ஆற்றில் ஒரு காசு என்று மாறி மாறி எரிந்தது. இதனால் என்ன நீதி என்றால் பாலுக்குரிய காசு மட்டும்தான் வியாபாரிக்கு கிடைத்தது. தண்ணீர் ஊற்றி விற்றதால் தண்ணீருக்குரிய காசு நீரிலேயே போய்விட்டது. இதுதான் நீதி. ஏமாற்றாமல் பிறரை சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான் இந்த கதையின் நீதி. இதுபோல அரிய கதைகள் உண்மை, உழைப்பு, பேராசை கூடாது, பிறருக்கு உதவ வேண்டும், வன்முறை ஆகாது போன்ற கருத்துக்களை விதைத்தால் சமுதாயம் நல்ல பாதையில் வீர் நடை போடும். தாய்மார்களுக்கு பிறகுதான் ஆசிரியர்கள். மாதா, பிதா, குரு, தெய்வம். ஆசிரியர்களும் பொதுநல நோக்குடன் நாளைய மன்னர்களை உருவாக்க வேண்டும். நம்மில் எத்தனை வீட்டில் திருமுறைகள் உள்ளன? யாருக்கு சைவம் என்றால் என்னவென்று தெரியும்? இதை பற்றிய விழிப்புணர்வே இல்லாமல் அநேகர் உள்ளனர். திருமுறை என்றால் என்ன, யார் அருளியது, படிக்க எளிதாக இருக்குமா, பலன் என்ன என்பதை யாவரும் அறிய வேண்டும் என்பதே அடியேனின் அவா. படிக்க படிக்க தெவிட்டாத சுவையும் நயமும் பலனும் கொண்டவை திருமுறை பாடல்கள். எல்லா மதத்தினரும் அவரவர் வேதங்களை வீட்டில் வைத்துள்ளனர். பைபிள் இல்லாத கிறித்துவரோ குரான் இல்லாத முகமதியரோ கிடையாது. ஆனால் இந்துக்களில் பெரும்பான்மையினரின் இல்லத்தில் திருமுறைகள் இல்லை. இந்நிலை மாற வேண்டும். வாழ்க்கையை செம்மையாகவும் பொருளுள்ளதாகவும் வாழ ஏகமாய் கருத்துக்கள் உள்ளன. எனக்கெல்லாம் புரியாது, படிக்க எளிதாக இல்லை என்று எண்ண வேண்டாம். தமிழ்தானே, உருகி வேண்டி படித்தால் இறைவனே உணர்த்துவார். எளிய உரையுடன் கூடிய மலிவு பதிப்பு அநேகம் உள்ளது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அனைவரும் உள்ளவாறு உணர்ந்து அதன் வழி ஒழுகி உயர்நலம் பெற்று வாழ அருள்மிகு பட்டிப்பெருமான் திருவருளை சிந்திப்போம். சமயம் அறுவகைப்படும். கானாபத்தியம், கௌமாரம், சைவம், வைணவம், சாக்தம், சௌரம். கானாபத்தியம் என்பது கணபதி வழிபாடும், கௌமாரம் முருக வழிபாடும், சைவம் சிவ வழிபாடும், வைணவம் விஷ்ணு வழிபாடும், சாக்தம் சக்தி வழிபாடும், சௌரம் சூரிய வழிபாடும் பின்பற்றுகிறது. அடியேன் சைவ சமயம் பற்றி கூறுகிறேன். சைவம் என்பது சிவம் என்னும் செந்தமிழ் சொல்லின் அடியாக பிறந்தது. இச்சொல் செம்மை, சிவப்பு, நன்மை, மங்களம் என்னும் பொருள்களை உடையது. சமயம் வேறு, மதம் வேறு. மதம் என்பது கொள்கை, சமயம் என்பது நெறி, அதாவது சிஸ்டம் என்றும் சொல்லலாம். சமயம் பொதுநோக்கு உடையது. சைவ சமயம், வைணவ சமயம் என்றுதான் வழக்கில் உண்டு. சைவ மதம், வைணவ மதம் என்று கிடையாது. எனவே சமயம் வேறு, மதம் வேறு என்பது பெறப்படுகிறது. யாவரும் மறுக்க முடியாத கொள்கை தெளிவு உடையது சைவ சமயம். வரலாற்று காலத்திற்கு முற்பட்ட தொன்மையை உடையது சைவம். சங்க காலத்தில் சிவ வழிபாடு சிறந்திருந்தது. அதன்பின் கிபி 100 முதல் 600 வரை சங்கம் மருவிய காலம். தமிழ்நாட்டில் களப்பிரர்கள் புகுந்தனர். மதுரையில் தமிழ்கடை சங்கம் அழிவுற்றது. தமிழ் இலக்கியங்களும் ஏடுகளும் சைவ சமய படைப்புகளும் அழிக்கப்பட்டன. சமண பௌத்த நெறிகள் புகுத்தப்பட்டன. இக்காலத்தை இருண்ட காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுவார்கள். இக்காலத்தில் சமணம் அரசாங்க சமயமாக வேரூன்றியது. சைவ நெறி சிறுக சிறுக தேய்ந்து ஓய்ந்தது. கிபி 600 முதல் 1200 வரை சைவ சமயத்தின் பொற்காலம் என போற்றப்படுகிறது. சமணர்கள் துறவு நெறியை வலுக்கட்டாயமாக திணித்ததை மக்கள் விரும்பவில்லை. இறைப்பற்று இல்லாத வெற்று வாழ்க்கை அவர்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில்தான் சைவ புண்ணிய கண்கள் என்று சேக்கிழாரால் போற்றப்படும் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் தமிழ்நாட்டில் அவதரித்தனர். துறவர நெறிக்குள்ள சிறப்பு இல்லற நெறிக்கும் உண்டு என்னும் சிவநெறி கொள்கையை இவ்விரு பெருமக்களும் போதித்தார்கள். சிவபெருமான் அம்மையப்பராக மாதுரு பாகனாக இருக்கிறான் என்பதை பல பாடல்களில் பாடி தெளிவுறுத்தினார்கள். மக்களுக்கு இப்பெருமக்களின் அருளுரைகள் தெம்பையும் தெளிவையும் தந்தன. கோயில்களில் வழிபாடுகள் நடைபெற்றன. இசைக்கலையும் நடனக்கலையும் ஏற்றம் பெற்றன. சைவ சமயம் புத்துயிர் பெற்று புதுப்பொலியுடன் விளங்கியது. சைவம் மறுமலர்ச்சி பெற்றது.
நேயர்களே, இதுவரைக்கும் சைவ சமய வரலாறு பற்றிய கருத்துக்களை விளக்கினார் கே. மகாலட்சுமி அவர்கள்.